அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. இன்று பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, வசனங்கள் 32 35 வரை. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 118.
நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் ஆண்டவர் பிறந்து ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து, என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து, என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து, என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவராக. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவராக. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் சாற்றுவராக. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் சாற்றுவராக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர் வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவர் வலக்கை வலிமையாய் உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவர் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தாரானால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு.
இரண்டாம் வாசகம். புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1-6 வரை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்றார். பன்னிரூருள் ஒருவரான திதிமு என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்பமாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, மன்னிப்பு மற்றும் பகிர்வு ஆகியவற்றின் மூலம் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு கிறிஸ்தவ சமூகம் எந்த அளவிற்கு உயிரோட்டம் உடையது என்பதை அச்சமூகத்தில் காணப்படும் நற்செய்தி பணி ஆர்வத்தை வைத்தே அளவிட முடியும் என்கிறார் பியர்சன். என் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு தம் சீடரை நற்செய்தி அறிவிக்க அனுப்பியது பற்றி இன்றைய நற்செய்தியில் வாசித்தோம். இயேசு இவ்வாறு தம் சீடர்களை அனுப்பியது நற்செய்தி அறிவிக்க மட்டுமல்ல, நற்செய்தியை வாழ்ந்து காட்டவும் தான். இயேசுவால் அனுப்பப்படும் இன்றைய கிறிஸ்தவ சமூகம் வாழ்ந்து காட்டுவதற்கான நற்செய்தி வழிமுறைகள் இரண்டை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஒன்றாவது, மன்னிப்பு. இயேசு தம் சீடர்களை இறுதியாக அனுப்பும் போது, எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று மன்னிப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரம் குருக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்று என்று குறுகிய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை வழிமுறையாக கருதப்பட வேண்டும். மன்னிப்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு மனித மனங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றன. மன்னிப்பு மனிதனை மகாத்மாவாக மட்டுமல்ல, புனிதனாகவும் மாற்றுகின்றது. இப்படிப்பட்ட மாபெரும் குணமாகிய மன்னிப்பை கொடுப்பதற்கான அதிகாரத்தை மட்டுமல்ல, மன்னிப்பதற்கான வல்லமையையும் இயேசு தருகிறார். இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லரின் நாஜி படைகளால் சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டு கொடுமையான சித்திரவதைகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் உள்ளான எண்ணற்றோரில் கொர்ரி என்ற பெண்மணியும் அவரின் சகோதரி பெஸ்டி என்பவரும் அடங்குவர். அங்கு நடந்த சித்திரவதையின் காரணமாக பெஸ்டி சிறைச்சாலையிலேயே இறந்துவிட்டார். இதை கண்ட கொர்ரியின் மனம் ஆறா துயரால் கஷ்டப்பட்டது. எனினும் உலகப்போர் முடிந்தபின் விடுவிக்கப்பட்ட கொர்ரி ஒவ்வொரு ஆலயமாக சென்று மன்னிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசி வந்தார். ஒரு நாள் இதே போல ஒரு ஆலயத்தில் பேசியபின் பலரும் அவருக்கு கைகுலுக்கி அவரை பாராட்டினர். அப்போது அவர் முன்பாக, மன்னிப்பை பற்றிய உங்களின் செய்திக்கு மிக்க நன்றி என்ற வார்த்தைகளோடு ஒருவர் கை குலுக்குவதற்காக தன் கரத்தை நீட்டினார். அவரது முகத்தை பார்த்த குர்ரி அதிர்ச்சியில் உறைந்தார். காரணம், தன் சகோதரி வெஸ்டி சாகின்ற அளவுக்கு சித்திரவதை செய்த அதே மனிதன். என்னால் இவனை மன்னிக்க முடியாது என்று மனதிலிருந்து ஒரு குரல் எழும்பியது கொர்ரிக்கு. அதே நேரத்தில் மனதிலிருந்து இன்னொரு குரலும் எழும்பியது. மன்னிப்பை பற்றி பேசிய நானே மன்னிக்காமல் இருப்பதா? இந்த போராட்டத்திற்கு மத்தியில் அப்பெண்மணி மனத்திடனுடன், இயேசுவே உம்முடைய மன்னிக்கும் இதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தபோது, அவரை அறியாமலேயே அவருடைய கை அந்த மனிதனை நோக்கி நீண்டது. கைகுலுக்கி தனது மன்னிப்பை வெளிப்படுத்தினார். மன்னிப்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் இயேசு. பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தும் முன் பகைவரை மன்னித்து அவனோடு சமாதானம் செய்து கொள் என்று சொன்ன இயேசு அதை செய்தும் காட்டினார். கல்வாரி மலையில் தன்னையே தந்தைக்கு பலியாக தருமுன் தன் பலி அவருக்கு உகந்த காணிக்கையாக மாற, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று கூறி தன் பகைவர்களோடு சமாதானம் செய்து கொள்கிறார். பின்பு தன்னை காணிக்கையாக்குகிறார். தந்தையும் தனையனின் பலியை மனதார ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை பின்பற்றி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருப்பலியில் தன்னையே ஒப்புக் கொடுக்கும் முன் தனக்கு எதிராக செயல்படுபவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகின்றனர். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ மட்டுமல்ல, தானும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ மன்னிப்பு மிக மிக அவசியமானது. பிறரை மன்னிக்காதவன் தான் கடந்து செல்ல வேண்டிய பாலத்தை தானே இடிக்கும் மனிதனுக்கு ஒப்பாவான். இரண்டாவதாக பகிர்வு. பகிர்வின் உச்சகட்டமாகிய திருப்பலியில் பங்கெடுக்கும் கிறிஸ்தவ சமூகம் வாழ்விலும் பகிர்ந்து வாழ்வையும் பகிர வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். பேராசிரியராக இருந்து மதிப்புமிக்க வேலையை விட்டுவிட்டு கனடாவில் டொரண்டோ நகரில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோடு இருந்து அவர்களுக்காக உழைத்து அவர்களோடு தன் வாழ்வை பகிர்ந்து கொண்டவர் ஹென்றி நூவன் என்ற குரு. வசதியும் வாய்ப்பும் நிரம்ப தந்த இசை துறையை விட்டுவிட்டு ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் மத்தியில் பணி செய்ய சென்றவர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸ்லர். தொழுநோயாளர்களுக்கு பணிவிடை செய்ததன் மூலம் தானும் தொழுநோயை பெற்றுக் கொண்டவர் புனித தமியான். கிறிஸ்துவின் படிப்பனைகளால் உந்தப்பட்டு தங்கள் வாழ்வை தொடக்க கிறிஸ்தவர்களைப் போல பிறரோடு பகிர்ந்து கொண்டவர்களில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளே நான் இப்பொழுது கூறியவர்கள். வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவதை விட கொடுத்தலில்தான் அடங்கியிருக்கிறது. பெற்றுக் கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று திருத்தூதர் பணியில் நாம் வாசிக்கின்றோம். பகிர்வின் போது இரண்டு முக்கிய நெறிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம். முதலாவது, கொடுப்பதை வேண்டா வெறுப்பாகல்ல மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும். கோணி கோடி கொடுப்பதிலும் கோணாமல் காணி கொடுப்பதே மேல் என்பது தமிழ் பழமொழி. மனம் ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலையே கொடுக்கும் என்று சீராக்கின் ஞான நூல் கூறுகிறது. பகிர்வது மகிழ்ச்சிக்கு இட்டு செல்ல வேண்டுமென்றால் மகிழ்ச்சியோடு பகிர வேண்டும் என்பது தொடக்க கிறிஸ்தவர்கள் கற்றுத்தந்த பாடம். இரண்டாவது, நமக்கு தேவையில்லாததை பிறருக்கு கொடுத்தால் அது பகிர்வு அல்ல என்கிறார் அன்னை தெரசா. நாம் கொடுப்பது நம்மை பாதித்தால் அதுவே உண்மையான பகிர்வு. இந்த பகிர்வுக்கு அடிப்படையானது அன்பு. அன்பு இல்லாத மனிதன் பகிர்வது கடினம். ஒருவேளை பயத்தினாலோ கட்டாயத்தினாலோ பகிர்ந்தாலும் தன்னிடம் தேவையில்லாதவற்றை தான் மற்றவருக்கு கொடுப்பானே ஒழிய பிறருக்கு தேவையானவற்றை கொடுப்பதில்லை. அன்பு உள்ள மனிதர் மட்டுமே தன் சுயநலத்தை பின்னுக்கு தள்ளி பிறருக்கு எது தேவையோ அவற்றை அவருக்கு தர முன்வருகிறார். அன்பு மட்டுமே தன்னை காயப்படுத்தும் வரை கொடுத்துக் கொண்டிருக்கும். மன்னிப்பு மற்றும் பகிர்வு மூலம் இயேசுவால் அனுப்பப்பட்ட நாம் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ நாம் பங்கெடுக்கும் நம்முடைய வழிபாடுகள் நமக்கு உதவட்டும்.
அன்பில் நிகரற்ற எங்கள் பிதாவே, இந்த நாளை எமக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். நன்மையான ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோரையும் நிரப்புவதாக. உமது நாமத்தினால் எல்லா தீய சக்திகளும் ஒழிந்து போவதாக. பல குடும்பங்களிலே இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் நீங்க செய்தருளும். ஜாதி மத இன பேதமின்றி எல்லோரையும் அன்பு செய்து வாழ்கின்ற அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் நாட்டில் வீதிகளில் கேட்பாரற்று இருக்கின்ற ஏழைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்காக இறங்குகின்ற மனதை எங்களுக்கு தந்தருளும். மன நிம்மதியை இழந்து வாடுகின்ற மக்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.